بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على حبيب رب العالمين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فالسلام عليكم ورحمة الله وبركاته رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك اللهم متعنا بأسماعنا وأبصارنا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثأرنا على من ظلمنا وانصرنا على من عادانا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون وقال ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين وقال جل جلاله أم لهم شركاء شرعوا لهم من الدين ما لم يأذن به الله கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவன் இறக்கிய குர்ஆனை பின்பற்றுவதற்கும் அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கும் தௌஃபீக் வழங்குவானாக அல்லாஹு தஆலா நம்மை அவனுடைய கோபத்திலிருந்தும் அவனுடைய தண்டனையிலிருந்தும் பாதுகாத்து கொள்வானாக நமது மறு உலக வாழ்க்கையை இவ்வுலக வாழ்க்கையை விட சிறந்ததாக ஆக்கி அருள்வானாக ஆமீன் நாம் தொடர்ந்து இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற தலைப்பின் கீழ் பேசிக்கொண்டு வருகிறோம் அதனுடைய தொடராக இன்று வணக்க வழிபாடுகள் அவற்றின் நிபந்தனைகள் எத்தனை என்பதை பற்றி இன்று இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம் நேற்று நாம் இபாதத்தினுடைய ருக்குன் அடிப்படை அம்சங்கள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் கேட்டோம் அன்பு சகோதரர்களே உங்களுக்கு இந்த பேச்சினுடைய தொடரிலே அதிகம் கொள்கையை பற்றியும் வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றியும் மறு உலக வாழ்க்கையை பற்றியும் தான் அதிகமாக பிரஸ்தாபிக்கப்படும் அதிகமாக இந்த விஷயங்களை பற்றியே பேசப்படும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவனுடைய இபாதத்திற்காகவே படைத்திருக்கின்றான் நாம் நமது முழு வாழ்க்கையையும் இபாதத்தாக மாற்ற வேண்டும் சரி இந்த இபாதத் இந்த வழிபாடு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலிருந்து என்ன ஒரு தன்மையை எதிர்பார்க்கிறான் இதுதான் இந்த இபாதத்தினுடைய முதலாவது விஷயம் அஷ்ஷருத்துல் அவ்வல் லில் இபாதா சித்குல் அசீமா என்று சொல்வார்கள் அதாவது அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டை நாம் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய உள்ளத்திலே உறுதி ஏற்பட வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே உறுதி ஏற்பட வேண்டும் அல்லாஹுவின் இபாதத்தின் பக்கம் ஆசை ஏற்பட வேண்டும் மனது அல்லாஹுடைய இபாதத்தை செய்ய வேண்டும் என்ற துடிப்பு ஏற்பட வேண்டும் மனதிலே யாருடைய உள்ளத்திலே இந்த துடிப்பு இல்லையோ யாருடைய உள்ளத்திலே இந்த உறுதி இல்லையோ அவர்களால் அல்லாஹுடைய இபாதத்தை செய்ய முடியாது அன்பு சகோதரர்களே இபாதத்தின் பக்கம் ஆசை ஏற்பட வேண்டும் அது சாதாரண ஒரு அளவுக்குள்ள ஆசையாக இருக்கக்கூடாது அல்லாஹு அக்பர் உள்ளத்தின் ஆழத்திலே அந்த ஆசை பீரிட்டு கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடைய இபாதத்தின் பக்கம் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளின் பக்கம் நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த ஆசை ஆறாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் யார் இதற்கு மாற்றமாக சோம்பலாக அலட்சியமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த இபாதத்தினுடைய வாய்ப்பு கிடைக்காது. அப்படி அவர்கள் அந்த அலட்சியத்துடனே அந்த சோம்பலுடனே இபாதத்து செய்தாலும் அந்த இபாதத்துகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. புரியுதுங்களா? ரெண்டு விஷயம். ஒன்று, இபாதத்திற்கு உள்ளத்திலிருந்து ஆசை இருக்க வேண்டும். நீங்கள் தொழ வருகிறீர்கள் என்று சொன்னால் அந்த தொழுகையின் பக்கம் ஆசையுடனே, ஆவலுடனே, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் என்னை தொழுகைக்கு அழைத்து விட்டான், நான் தொழுகைக்கு செல்கிறேன், எனது ரப், எனது இறைவனை வணங்க செல்கிறேன், என்னை படைத்தவன், எனக்கு உணவளித்தவன், என்னை காப்பவன், அவனுக்கு நான் நன்றி செலுத்த செல்கிறேன் என்ற ஆசையுடனே, என்ற ஆர்வத்துடனே செல்ல வேண்டும். இதற்கு மாற்றமாக ஒரு கடமை என்று அலட்சியமாக, சோம்பேறித்தனமாக, ஏதோ நாம் முஸ்லீமாக ஆகிவிட்டோம், தொழவில்லை என்றால் நம்மை குற்றம் சொல்வார்கள், இல்லை எந்த உணர்வுமே இல்லாமல் சென்று அவர்கள் அந்த ரகாத்துகளை பூர்த்தி செய்துவிட்டு வந்தால் இப்படிப்பட்ட தொழுகையாளிகளின் தொழுகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்பி பார்ப்பதே இல்லை. அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், அதாவது யாரை நாளை மறுமையிலே தண்டிக்கும் போது பயங்கரமான தண்டனையை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பானோ அந்த முனாஃபிக்குகளுடைய தன்மை, அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا. இந்த நயவஞ்சகர்கள், இவர்கள் தொழுகைக்காக எழுந்து வந்தால் சோம்பேறிகளாக எழுந்து வருவார்கள். முகத்திலே ஒரு செழிப்பு, முகத்திலே ஒரு பரவசம், அல்லாஹு அக்பர், அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் பயத்துடன் கலந்திருக்க வேண்டும். முகத்தில் உள்ள அந்த ஆர்வமும் ஆசையும் பயத்தோடு கலந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், முனாஃபிக்குகள் அப்படி இருக்க மாட்டார்கள், சோம்பேறிகளாக தொழுகையின் பக்கம் வருவார்கள். இதா காமு இல சலா காமு குசாலா. மேலும் யுரா ஊனன்னாஸ், மக்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவோ, அல்லாஹுவின் அன்பை அடைய வேண்டும் என்பதற்காகவோ, மறுமையிலே சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காகவோ இந்த எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்காது. அவர்களுக்கு நோக்கம் என்ன? யுரா ஊனன்னாஸ், மக்களுக்கு காண்பிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இவர்களிடத்தில் உள்ள இன்னொரு பண்பு என்னவென்றால் அல்லாஹுவை மிக குறைவாகவே நினைப்பார்கள். முனாஃபிக்குகளுடைய முக்கியமான மூன்று பண்புகளை, மூன்று குணங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, தொழுகைக்காக வந்தால், தொழுகை என்று சொன்னால் இந்த இடத்திலே ஒரு வணக்கத்தை, ஒரு இபாதத்தை சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா இபாதத்தையும் பொதுவாக்குகின்றான். தொழுகை இபாதத்துகளினுடைய தாய், தொழுகை இபாதத்துகளுடைய தலை, முக்கியமானது, அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான். அப்ப இவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை சோம்பேறிகளாக, அலட்சியமாக செய்வார்கள். சமயம் ஏற்பட்டால், சந்தர்ப்பம் ஏற்பட்டால், சூழ்நிலை ஏற்பட்டால் செய்வார்கள், இல்லை என்று சொன்னால் விட்டு விடுவார்கள். அல்லாஹ் அக்பர். வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா. அடுத்து யுரா ஊனன்னாஸ், மக்களுக்கு காண்பிப்பதற்காக செய்வார்கள். அல்லாஹுடைய பயம் இருக்காது, அல்லாஹுடைய தேட்டம் இருக்காது. ஒலையது குருநல்லாக இல்லா கலீலா, அல்லாஹுடைய நினைவு அவர்களுக்கு மிக குறைவாக இருக்கும். அல்லாஹுவை நினைக்கும் தன்மை அவர்களிடத்தில் மிக குறைவாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். இந்த மூன்று தன்மைகளை முனாஃபிக்குகளுடைய தன்மைகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே ஒரு முஸ்லிம் இந்த தன்மைகளை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் அல்லாஹுடைய இபாதத்தை உரிய முறையிலே, அழகிய முறையிலே, அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே நிறைவேற்ற முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்கிறான் பாருங்கள். அரஐதல் லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிகல் லதி யதுஉல் யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன். அல்லாஹ் தஆலா சபிக்கின்றான், அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். அல்லாஹ் அக்பர். தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த தொழுகையாளிகள் யார்? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தங்களது தொழுகைகளை மறந்திருக்கக்கூடிய தொழுகையாளிகள். இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் தொழுகிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தொழுகையை மக்களிடமிருந்து தனக்காக கேட்கவில்லை. எத்தகைய தொழுகையை அல்லாஹ் கேட்கிறான்? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுகீமூன அஸ்ஸலா. தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். இகாமத்து ஸலாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். தொழுகையை இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நேரம் குறிப்பிடப்பட்ட அந்த உரிய நேரத்திலே தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். அதுவும் எத்தகைய தொழுகையாக இருக்க வேண்டும்? கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையிலே அல்லாஹுவை பயந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய அச்சம் மிகைத்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய பயம் தொழுகையிலே அவருடைய உள்ளத்திலே புரண்டு கொண்டு இருக்க வேண்டும். தொழுகையிலே அவர் அழ வேண்டும். தொழுகையிலே அவர் மறுமையை நினைக்க வேண்டும். தொழுகையிலே அல்லாஹுடைய அச்சம் அவருக்கு வர வேண்டும். அல்லாஹுடைய தண்டனை நினைவுக்கு வர வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய கூலி அவருக்கு நினைவுக்கு வர வேண்டும். தொழுகை என்பது வெறும் சில விஷயங்களை ஓதி முடித்துவிட்டு வருவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட வணக்கம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே அழுவார்கள், தேம்பி தேம்பி அழுவார்கள். தொழுகையிலே அழுவார்கள், தேம்பி தேம்பி அழுவார்கள். அவர்களுடைய தாடியின் வழியாக நெஞ்சிலே அவர்களுடைய கண்ணீர் பட்டு அப்படியே கீழே தரையிலே சொட்ட ஆரம்பிக்கும். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்கள். ஒவ்வொரு வசனத்தையும் லா யமுர்ரு பி ஆயத்தி ரஹ்மத்தின் இல்லா ஸலஹா. ரஹ்மத்துடைய வசனங்களை ஓதும்போது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அதை கேட்பார்கள். வைதா மர்ர பி ஆயத்தி அஸாபின் தஅவ்வத மின்ஹா. அதாவுடைய வசனங்களை ஓதும்போது அல்லாஹ்விடத்தில் அந்த வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை குர்ஆனை பிரதிபலிப்பதாக இருந்தது. அப்படித்தான் சஹாபாக்களும் தொழுதார்கள். அவர்களுடைய தொழுகை உள்ளச்சம் உள்ள தொழுகையாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தொழுகையாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகின்றது. அவர்களுடைய அழுகை சஃபுனுடைய கடைசி வரை கேட்டுக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு ஆயத்தை ஓதும்போது தேம்பி தேம்பி அழுவார்கள். சில சமயங்களிலே மயக்கமுற்று விழுந்து விடுவார்கள். மஹ்ஷருடைய நிலைமையை ஓதும் பொழுது, அல்லாஹுடைய அதாபை பற்றி உள்ள வசனங்களை ஓதும்போது அவர்களுடைய அழுகையை அவர்கள் அடக்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு சகோதரர்களே, தொழுகையிலே நாம் ஒன்றிணைய வேண்டும். இது எப்போது ஏற்படும் என்று சொன்னால், நாம் எதை ஓதுகிறோம் என்ற உணர்வோடு அதை புரிந்து ஓதும் போது. எனவேதான் நாம் சொல்கிறோம், குர்ஆனுக்காக வேண்டி, ஹதீஸுக்காக வேண்டி அரபி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை புரிந்து கொள்வதற்காக நம்முடைய தொழுகையை சரி செய்வதற்குண்டான பகுதிகளிலே ஒன்று நாம் ஓதக்கூடிய குர்ஆனை விளங்கிக் கொள்வது. குர்ஆனை நீங்கள் அதனுடைய ருசியுடன் விளங்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனை அதனுடைய உண்மையான சுவையுடன் ஓத வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அரபி மொழி தேவை. உண்மையிலே சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அரபி மொழியை அவனுடைய மார்க்கத்திற்காக கற்றுக்கொள்வது அவசியமான ஒன்று. யோசித்து பாருங்கள், கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் ஒதுக்கினால் போதும், எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்கள். ரப்புல் ஆலமீன், அஹ்கமுல் ஹாகிமீன், ரப்புல் ஜன்னத்தி வன்னார், ரப்புல் அர்பாப், ரப்புல் அர்ஷில் அதீம். அப்படிப்பட்ட அந்த இறைவன் நமக்காக வேண்டி, நமக்காக வேண்டி அவன் தனது பேச்சை இறக்கி இருக்கின்றான். இந்த குர்ஆன் என்ன? இந்த குர்ஆன் என்ன? அல்லாஹ்வுடைய கலாம். யாருடைய கலாம்? ரப்புல் ஆலமீன். யாருக்கு நிகர் இல்லையோ, யாருக்கு துணை இல்லையோ, யார் முழுமையானவனோ, வானங்களையும் பூமிகளையும் படைத்து தனது ஆட்சியை அதிலே நிறுவிக் கொண்டிருக்கிறானோ, யாருடைய தேவையும் இல்லாமல் இருக்கிறானோ, யார் மிக 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 உயர்ந்தவனோ, யார் மிக மிக பெரியவனோ, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லையோ, அந்த ரப்புடைய பேச்சு சகோதரர்களே. குர்ஆன் யாருடைய பேச்சு? அல்லாஹ் அஹ்கமுல் ஹாகிமீனுடைய பேச்சு. சொல்லுங்கள் பார்க்கலாம்,
அவனுடைய பேச்சை நாம் படிக்கின்றோம், அதனுடைய கருத்தை புரியாதவர்களாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். எப்படிப்பட்ட ஒரு கவலைக்கிடமான நிலைமை பாருங்கள். சரி, அதை புரிந்து கொள்வதற்காக ஏதாவது ஒரு முயற்சியையாவது, ஒரு அர்த்தமுள்ள முயற்சியாவது செய்கிறோமா? நம்மில எத்தனை பேர்கள் அதனுடைய தர்ஜுமாக்களை பார்த்திருக்கிறார்கள்? தர்ஜுமாக்களிலே நமக்கு கிடைப்பது என்ன? அந்த கருத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். முழு குர்ஆன் அல்ல தர்ஜமா என்பது. குர்ஆன் அல்ல தர்ஜமா என்பது, குர்ஆனுடைய கருத்துக்களின் ஒரு சிறு பிரதிபலிப்பு. குர்ஆனுடைய உண்மையான வேகம், அதனுடைய கருத்து எதிலே இருக்கின்றது என்றால், பிலிசானின் அரபியும் முபீன், தெளிவுமிக்க அரபி பாஷையிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறானே, அந்த அரபி மொழியில் தான் அந்த குர்ஆனுடைய ஆழத்தை, சுவையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய அடிமை என்று சொல்கிறோம், அவன் கொடுத்த வாழ்க்கை என்று சொல்கிறோம், அவனுடைய கராமை புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு சிறு அளவு கூட நேரம் கொடுக்கவில்லை என்றால், ஒரு வருஷத்திலே ஒரு குறுகிய அளவு நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் ஒரு பகுதியை செலவழித்தால் கூட, அல்ஹம்துலில்லாஹ், ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளிலே ஓரளவுக்கு குர்ஆனை அழகிய முறையிலே புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புண்டு. செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? உறுதி எடுப்பீர்களா? பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ரமதானில் ஹயாத் பாக்கியாக இருந்தால் எத்தனை பேர் அரபி படித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்ஹிம் சாஹுன், அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். யாருடைய தொழுகை, யார் தொழுகையினுடைய நேரங்களை மறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அல்லாஹ் என்று சொல்கிறான். அப்ப வணக்க வழிபாடுகளிலே ஆசை ஏற்பட வேண்டும், அதிலே உறுதி ஏற்பட வேண்டும். எந்த வகையிலும் சோம்பேறித்தனத்தை காட்டிவிடக்கூடாது, சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நமக்கு வலியுறுத்துகிறான் பாருங்கள். அவனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலை பொழுதெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே அழைப்பு பணி செய்வது, மக்களை சந்திப்பது, மக்களை அழைத்து வருவது, பல சிரமங்களிலே அவர்கள் தங்களது வாழ்க்கையை கழிக்கிறார்கள். இரவு நேரங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எப்படி கட்டளையிடுகின்றான் தெரியுமா? அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் என்று ஆரம்பித்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்ஹப் ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப். நபியே, நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுடைய இந்த அலுவல்களை, வேலைகளை முடித்துக் கொண்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வேலைகள் இருந்தது? வியாபாரம் செய்தார்களா? தொழில் செய்தார்களா? நாலு கடையை வைத்து நடத்தி கொண்டிருந்தார்களா? இல்லை. மார்க்க பணியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அழைப்பு பணியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மக்களுக்கு கல்வியை, வஹியை கற்றுக் கொடுத்திருந்தார்களே அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபைதா ஃபரக்த, இந்த வேலைகளை விட்டு நீங்கள் இந்த வேலைகளை நீங்கள் முடித்துக் கொண்டால் அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், படுத்து தூங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விற்கு முன்பு நேராக நட்டு வைக்கப்பட்ட மரத்தை போன்று நின்று விடுங்கள், இப்படி சொல்கிறான். நீங்கள் இந்த வேலைகளை விட்டு ஓய்வு பெற்றால், அல்லாஹ்விற்கு முன்பு நட்டு வைக்கப்பட்ட ஒரு மரத்தை போன்று நின்று விடுங்கள், உமது இறைவனின் பக்கம் ஆசை கொள்வீராக. நீங்கள் ஆசை யாரைப்பட வேண்டும், யாரின் மீது ஆசை வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும், உமது இறைவனின் பக்கம் ஆசை கொள்வீராக, ஆர்வம் கொள்வீராக. அல்லாஹு தஆலா அவ்வளவு அழுத்தமாக சொல்கிறான், رب المشرق والمغرب لا اله الا هو فاتخذه وكيلا وتبتل اليه تبتيلا. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உங்களது இறைவனுக்காக நீங்கள் ஒதுக்கிக் கொண்டு எல்லா விதமான தொடர்புகளை விட்டு நீங்கி உங்களது இறைவனின் பக்கம் ஒருமுகமாக ஆகிவிடுங்கள். அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும்? இபாதத்திலே, வணக்க வழிபாடிலே அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும்? அல்லாஹு அக்பர் என்று கூறியதற்கு பின்பு அந்த அல்லாஹுவை தவிர வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது, வேறு எந்த விதமான உணர்வும் வரக்கூடாது. எனவேதான் நாம் சொல்லக்கூடிய இந்த அல்லாஹு அக்பர் என்பதற்கு மார்க்கத்திலே தக்பீரத்து தஹ்ரீம் என்று சொல்வார்கள். என்ன பெயர்? தக்பீரத்து தஹ்ரீம். இந்த தக்பீர் நமக்கு தொழுகையில் அல்லாஹுவை தவிர மற்றவற்றை பற்றி பேசுவதை, சிந்திப்பதை, அதை கவனிப்பதை ஹராமாக்கி விடுகின்றது, தடுத்து விடுகின்றது. அப்ப தொழுகை என்பது முழுக்க முழுக்க அல்லாஹுவை பற்றி சிந்திப்பதற்காக வேண்டி, இபாதத் என்பது அல்லாஹுவை பற்றி சிந்திப்பதற்காக, அவனை வணங்குவதற்காக, அவனுடைய நினைவிலே நாம் ஐக்கியமாவதற்காக கொடுக்கப்பட்ட வணக்க வழிபாடு. அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சொல்கிறான், வா அகிமி ஸலாத லிஸிக்ரி. மூசா, என்னுடைய நினைவை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே உறுதிப்படுத்துவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அல்லாஹு அக்பர். ஆனால் கவலை என்ன, கைசேதம் என்ன, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி விடுகிறோம். தக்பீர் கட்டும் போது கூட அந்த உணர்வு இருப்பது கிடையாது. எதையோ ஓதுகிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இஹ்லாஸ், அதற்கப்புறமாக ருக்கூ, சுஜூத், எல்லாவற்றிலும் பார்த்தால் திக்ருகள் தான், அல்லாஹுடைய நினைவுகள் தான். ஆனால் உள்ளத்திலே அல்லாஹ்வின் நினைவில்லை, நாவு மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது. இதே நிலையிலே அவர் சலாமும் கொடுத்து விடுகிறார். இப்படிப்பட்ட தொழுகையை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிழிந்த அழுக்கான துணிகளை நாம் வீசுவது போன்று இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை வீசி எறிந்து விடுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த வணக்க வழிபாடுகள் நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் அவற்றை அங்கீகரிப்பதற்கு நம்முடைய உள்ளத்திலே மன தூய்மை இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த வணக்க வழிபாட்டை நான் உனக்காகத்தான் செய்கிறேன், எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை, இந்த வணக்க வழிபாட்டை கொண்டு எனக்கு வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை, உன்னுடைய பொருத்தம் எனக்கு தேவை, நாளை மறுமையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே இபாதத்துகளை செய்ய வேண்டும். யார் ஒருவர் துன்யாவிற்காக, இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக, இந்த உலகத்திற்காக வேண்டி இபாதத்தை செய்வாரோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவருடைய துன்யாவும் நாசமாகிவிடும், அவருடைய மறுமையும் நாசமாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கணக்குக்காக மக்களை நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது அதிலிருந்து மூன்று பேர்களை எடுப்பான். ஒருவர் மார்க்க அறிஞர், மற்றொருவர் தர்மம் செய்தவர், மற்றொருவர் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்து தனது உயிரையே மாய்த்து கொண்டவர், ஷஹீதானவர். அல்லாஹுக்குபர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மூன்று பேர்களுக்கும் அவரவர்களுக்கு அல்லாஹ் செய்த நேமத்துகளை எடுத்து சொல்லி, இந்த நேமத்துகளுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பான். அந்த நேரத்திலே ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த தியாகங்களை எடுத்து சொல்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், இல்லை இல்லை, அல்லாஹ்விடத்திலே மறைக்க முடியாது, நீங்கள் உங்களை பற்றி புகழப்படுவதற்காக செய்தீர்கள், அப்படி புகழப்பட்டு விட்டது, உங்களுக்கு மறுமையிலே எந்த பங்கும் இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களது பேச்சை மறுத்து விடுவான். பின்பு முகம் குப்பர நரக நெருப்பிலே தூக்கி எறியப்படுவார்கள், வீசி எறியப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக நம்முடைய உள்ளத்திலே என்ன, இந்த மன தூய்மை இருக்க வேண்டும். இது இபாதத்தினுடைய இரண்டாவது அடிப்படை அம்சமாகும். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், நாம் நம்முடைய மனதின் விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹுவை வணங்க முடியாது. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நாம் நினைப்பதெல்லாம் இபாதத்தாக ஆகாது. நாம் நினைப்பதெல்லாம், நாம் ஆசைப்படுவதெல்லாம் இபாதத்தாக ஆக முடியாது. ஆலிம்சா இப்போ ஒரு ஃபாத்தியா ஓதுங்க, எந்திரிக்கும் போது ஒரு ஃபாத்தியா, படுக்கும் போது ஒரு ஃபாத்தியா, உள்ளார போகும்போது ஒரு ஃபாத்தியா, வெளியில வரும்போது ஃபாத்தியா, இப்போ ஒரு சலவாத்து, அப்போ ஒரு சலவாத்து. அன்பு சகோதரர்களே, இதுவெல்லாம் இபாதத்தாக ஆகாது. நாம் நினைத்தபடி அல்லாஹுவை வணங்குவதற்கு நமக்கு அனுமதி அல்ல. எப்படி அல்லாஹுவை வணங்க வேண்டும்? அல்லாஹ் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தானோ அப்படித்தான் நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அப்ப மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால், நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய இபாதத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையிலே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான், وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இஸ்லாமை தவிர மற்றதை வணக்க வழிபாடுகளாக எடுத்துக் கொள்வாரோ, மார்க்கமாக எடுத்துக் கொள்வாரோ, அவரிடமிருந்து அந்த வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் அவற்றை அங்கீகரிக்க மாட்டான். அவர் மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஏற்றுக்கொள்வான்? நம்முடைய அமல்களிலிருந்து, நம்முடைய அமல்களில் எது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப இருந்ததோ, எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு ஏற்ப இருந்ததோ அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இன்று மக்கள் தங்களுடைய மனதிற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப செய்யக்கூடிய இந்த சடங்குகள் எல்லாம் சகோதரர்களே, இதனுடைய அந்த அமைப்பு, இதனுடைய அந்த விஷயங்கள், அது வெளிரங்கத்திலே இபாதத்தாக இருந்தாலும், அது நாளை மறுமையிலே இவர்களுக்கு சொர்க்கத்தை தேடித்தராது. உதாரணமாக சலவாத்து ஓதுவது மிகப்பெரிய வணக்கம், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான வணக்கம். ஆனால் அதான் சொல்வதற்கு முன்பதாக சலவாத்து சொல்கிறார்கள். இது சுன்னாவாக ஆகிவிடுமா? இபாதத்தாக ஆகுமா? மாறாக பிதாவாக ஆகிவிடும். உதாரணத்திற்கு ஜனாதா தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், இன்று நாம் எப்படி, நம்முடைய மக்கள் எப்படி செய்கிறார்கள்? ஜனாதா தொழுகை என்பது இபாதா, துஆ, சலாத்துல் ஜனாதா என்பதே ஜனாதாவிற்காக முஸ்லிம்கள் அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய துஆ. அந்த தொழுகையிலே நாம் மூன்றாவது தக்பீருக்கு பின்பு அந்த ஜனாசாவிற்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறோம். ஆனால் இன்று மக்கள் எப்படி மாற்றிவிட்டார்கள்? அந்த தொழுகையை வெறும் சடங்காக, வெறும் சடங்கு தான். அந்த தொழுகை எதற்கு தொழப்படுகிறது, அதில் என்ன ஓதப்படுகிறது என்ற தொழ வைப்பவருக்கும் தெரியவில்லை, தொழுபவர்களுக்கும் தெரியவில்லை. அந்த தொழுகையிலே அந்த துஆவிற்கு அவர்கள் நேரம் கொடுப்பதே இல்லை. தக்பீர் ஆரம்பத்தில் சொன்னதுதான் தெரியும், சலாம் கொடுத்து விடுவார்கள். சலாம் கொடுத்ததற்கு பின்பு அதற்கப்புறமாக நின்று கொண்டு அல்ஃபாத்திஹா ஓதி, இஹ்லாஸ் ஓதி, ஃபலக் ஓதி, நாஸ் ஓதி, அதற்கப்புறமா நீண்ட துஆக்களை செய்வார்கள். அந்த துஆவிலும் இந்த மையத்துக்காக எத்தனை துஆக்களை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஓரிரு வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லாஹு அக்பர். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்துக்கு துஆவுக்காக ஜனாதா தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் நடப்பது என்ன? தொழுகையை வெறும் சடங்காக ஆக்கிவிட்டு அதற்கு பின்பு நின்று கொண்டு துஆ ஓதி கொண்டிருக்கிறார்கள். சரி, அடுத்து அத்துடன் முடிந்து விட்டதா? ஜனாசாவை தூக்கும் போது ஒரு ஃபாத்திஹா, அடுத்து அதை கபருக்கு கொண்டு போகும் போது ஒரு ஃபாத்திஹா, கபரிஸ்தானுக்கு முன்னாடி போய் நிறுத்திய உடனே அங்க ஒரு ஃபாத்திஹா, அடுத்து இறக்கி வைத்த உடனே ஒரு ஃபாத்திஹா, அடுத்து உள்ளார வைக்கும் போது ஒரு ஃபாத்திஹா, அப்புறமா மூடியதற்கு பின்பு ஒரு ஃபாத்திஹா, அதுக்கப்புறமா ஒரு தல்கீன். யாருக்கு தல்கீன் சொல்லிக் கொடுக்குறாங்க? இறந்து விட்டவர், யார் தன்னது அமல்களின் பக்கம் சென்று விட்டாரோ அவருக்கு தல்கீன் சொல்லிக் கொடுக்கிறார்கள். உனக்கு இரண்டு மலக்குகள் வருவார்கள், உன்னை அமர வைப்பார்கள், உன்னிடத்தில் விசாரிப்பார்கள், நீ அவர்களுக்கு இன்ன பதில் சொல்லுங்கள் என்று எப்போது சொல்லித்தருகிறார்கள்? அந்த மனிதன் செத்ததற்கு பின்பு, இறந்ததற்கு பின்பு இவர்கள் சொல்லித்தருகிறார்கள். பாருங்கள், அவருடைய ஏடுகள் மூடப்பட்டு விட்டன. அவர் எப்படி சென்று இருக்கிறாரோ, என்ன அமல்களுடன் சென்று இருக்கிறாரோ அதைத்தான் நாளை மறுமையிலே கபரிலே அங்கு அவர் அனுபவிப்பார். நாம் இங்கு சொல்லிக் கொடுப்பதை கொண்டு அவர் எந்த பதிலையும் அங்கு சொல்ல முடியாது. நாம் நமக்கு நினைவுறுத்திக் கொள்ள வேண்டிய அந்த நிலையிலே மக்களுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கிறது பாருங்கள். சரி, அவர் உயிராக இருக்கும் பொழுது அவருக்கு ஏதாவது அல்லாஹ்வை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருப்பார்களா? அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து சொல்லியிருப்பார்களா? அவர் செய்த ஹராமை விட்டு அவர்களை தடுத்திருப்பார்களா? அன்பு சகோதரர்களே, முற்றிலும் சடங்குகளாக உள்ளவற்றை மக்கள் வணக்க வழிபாடு என்று நினைத்து செய்கிறார்கள். ஆனால் இவை வணக்க வழிபாடுகள் அல்ல. அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட மக்களை பார்த்து தான் சொல்கிறான், குல் ஹல் உனபிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன தல்ல ஸயுஹும் ஃபில் ஹயாதி துன்யா வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுனஆ. சில மக்கள் அமல்களிலேயே மிக மிக மோசமானவர்கள். அவர்கள் எப்படி தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்? நாங்கள் தான் மிக சிறந்த அமல்களை செய்கிறோம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான கவலைக்கிடமான நிலைமை. ஒன்று, ஒருவனுக்கு தான் செய்வது பாவம் என்று தெரிந்தால் அதை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் செய்வது தவறு, நான் செய்வது பாவம் என்று ஒருவன் தெரிந்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்பதற்கு, மன்றாடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தான் செய்வதை நன்மை என்று நினைத்து செய்யும் போது, தான் செய்வதை சரி என்று நினைத்து செய்யும் பொழுது அவன் எப்படி தௌபா கேட்பான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே நிலையில் தான் அவனுக்கு மரணம் வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா யார் இந்த மார்க்கத்திலே புதுமைகளை புகுத்துகின்றார்களோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்காத முறையிலே வணக்க வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களை முஷ்ரிக்குகள் என்றே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா சொல்வதை பாருங்கள், அம் லஹும் ஷுரகா ஷரஊ லஹும் மின் அத்தீன் மா லம் யஅஸம் பிஹில்லா. 42வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனம் அல்லாஹ் கேட்கிறான், அம் லஹும் ஷுரகா, என்ன இந்த மக்கள் அல்லாஹ்விற்கு நிகராக பங்குதாரர்களை, கூட்டாளிகளை, துணைகளை, அல்லாஹ்விற்கு இணைகளை ஏற்படுத்தி கொண்டார்களா? ஷரஊ லஹும் மின் அத்தீன் மா லம் யஅஸம் பிஹில்லா, அல்லாஹ் அனுமதிக்காததை எல்லாம், அல்லாஹ் சொல்லித்தராததை எல்லாம் இவர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை அவர்கள் செய்வதற்கு. யார் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்காததை இபாதத்தாக செய்கிறார்களோ, அதை வணக்க வழிபாடுகளாக எடுத்துக்கொண்டார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், இந்த மக்கள் தங்களுடைய குருக்களை யார் இப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அவர்களை அல்லாஹ்விற்கு இணையாக ஆக்கிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக இபாதா இருக்கின்றதே சகோதரர்களே, முழுக்க முழுக்க தௌகீஃபியா, நிறுத்தி வைக்கப்பட்டது. எத்துடன் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி கொடுத்த அளவுடனே, அமைப்புடனே இபாதத் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதிலே கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ நமக்கு அனுமதி இல்லை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்முடைய வணக்க வழிபாடு முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வணக்க வழிபாடாக மாற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு மூன்று அடிப்படைகள், மூன்று ஷரத்துகள். ஒன்று, ஆர்வத்துடனே, ஆசையுடனே, சுறுசுறுப்புடனே, உற்சாகத்துடனே அந்த வணக்க வழிபாட்டை செய்ய வேண்டும், இஹ்லாசுடன் செய்ய வேண்டும். அந்த வணக்க வழிபாட்டை முழுமையாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அடுத்து, இந்த இபாதா, வணக்க வழிபாடுகள், இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அடிப்படை நிபந்தனைகளை வைத்திருக்கின்றான். இந்த இபாதத் மேலும் முழுமையாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே சில உயர்ந்த பண்புகளை எதிர்பார்க்கின்றான். இதனுடைய ஒரு சில விளக்கத்தை பற்றி இதற்கு முந்தைய நிகழ்ச்சியிலும் நாம் கூறியிருக்கின்றோம். முதலாவதாக, மஹப்பத்துல்லாஹி வ ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முதலம்மின தக்தீம முராதில்லாஹி வ ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா மா சிவாஹுமா. அல்லாஹுவை வணங்கக்கூடியவருடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய அன்பு முழுமையாக இருக்க வேண்டும். யார் தன் மீது அன்பு வைக்காமல் தன்னை வணங்குகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய இபாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹுவை வணங்கும் பொழுது அவன் மீது முழுமையான அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த அன்பை மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று, மகாமு தக்மீல், இந்த அன்பினுடைய உச்சக்கட்ட நிலை. இந்த உலகத்திலே எனக்கு அல்லாஹுவை தவிர எந்த ஒன்றும் அவனுக்கு நிகராக விருப்பமானதாக இல்லை, அல்லாஹுடைய அன்புதான் என்னுடைய உள்ளத்திலே மிகைத்திருக்கிறது என்று தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தால் உறுதி கொண்டு அந்த அன்பை நம்முடைய செயல்களால் வெளிப்படுத்துவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் மீது தனக்கு அல்லாஹுடைய அன்பை எப்படி மன்றாடி கேட்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக் وحب من ينفعني حبه عندك يا رب العالمين. يا الله நான் உன்னிடத்திலே உனது அன்பை கேட்கிறேன், மேலும் உனது அன்பை எனக்கு நெருக்கமாக்கி தரும் செயல்களையுடைய அன்பை கேட்கிறேன், மேலும் யாரை நான் நேசிப்பது, யாரின் மீது நான் அன்பு வைப்பது உன்னுடைய அன்பிற்கு காரணமாக ஆகுமோ அவர்களுடைய அன்பையும் நான் கேட்கிறேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், اللهم اجعل حبك اشد الي من الماء البارد عند الظما. يا الله உனது அன்பை என்னுடைய உள்ளத்திலே மிக ஆழமானதாக, மிக உறுதியானதாக, மிக அதிகமாக ஆக்கிவை. தாகமான நேரத்தில் குளிர்ந்த தண்ணீரின் மீது இருக்கக்கூடிய அன்பை விட, விருப்பத்தை விட. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்கி சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே மிகைத்திருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அன்பு? இந்த முழுமையான அன்பைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறானே தவிர பெயருக்கு அன்பு என்ற அந்த வார்த்தையோ ஒரு சாதாரணமான ஒரு அந்த சொல்லியையோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. அன்பினுடைய அந்த உச்சக்கட்ட நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். இரண்டாவது விஷயம், இந்த அன்பினுடைய அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த அன்பிற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. அல்லாஹுவை நாம் நேசிக்கிறோம். அடுத்ததாக இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையுடன் நாம் சம்பந்தப்படும் பொழுது நாம் நம்மை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு அப்து அல்லாஹுவை உண்மையாக வணங்கக்கூடிய ஒரு அடியான் அவன் தனது வாழ்க்கையை எப்படி மாற்ற வேண்டும் என்றால், அல்லாஹ் அக்பர், அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேளுங்கள், இந்த தன்மையை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று. எந்த ஒன்றை அவர் விரும்பினாலும் அல்லாஹ்விற்காகவே விரும்புவார். எப்படி? எந்த ஒன்றை அவர் விரும்பினாலும் அல்லாஹ்விற்காகவே விரும்புவார். தனக்கென அவருக்கு எந்த விருப்பமும் இருக்காது. இது அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக இருந்தால் எனக்கும் விருப்பம், இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமாக இருந்தால் எனக்கும் விருப்பமானது. முதல் விஷயம் என்ன? அல்லாஹுவை அதிகமாக நேசிப்பது, அல்லாஹுவின் மீது அதிகமாக அன்பு வைப்பது. இரண்டாவது நிலை என்ன? தன்னை இந்த உலக வாழ்க்கையுடன் எப்படி சம்பந்தப்படுத்துவார் என்று சொன்னால், அல்லாஹுவிற்கு எது பிடிக்குமோ அதுதான் அவருக்கு பிடிக்கும். எந்த செயல்கள், எந்த சொல்கள், எந்த இடங்கள், எந்த மக்கள் அல்லாஹுவிற்கு பிடிக்குமோ அவைதான் இவருக்கும் பிடிக்கும். அடுத்து, அல்லாஹுவிற்கு எது விருப்பம் இல்லையோ, அல்லாஹுவிற்கு எது பிடிக்காதோ அவற்றை விட்டு இவர் எப்படி பயப்படுவார் என்றால், அல்லாஹுவிற்கு பிடிக்காத விஷயங்களை பார்த்து, பாவத்தை பார்த்தோ, அசிங்கத்தை பார்த்தோ, மானக்கேடான செயல்களை பார்த்தோ, அநியாயத்தை பார்த்தோ, கெட்ட குணங்களை பார்த்தோ, இன்னும் எதுவெல்லாம் அல்லாஹுவிற்கு பிடிக்கவில்லையோ, எவற்றையெல்லாம் அல்லாஹ் வெறுத்திருக்கிறானோ, அவற்றிலிருந்து இவருடைய பயம் எப்படி இருக்கும் என்றால், இவரை உயிருடன் நெருப்பிலிட்டு பொசுக்குவதை, உயிருடன் நெருப்பிலிட்டு பொசுக்குவதை எப்படி பயப்படுவாரோ அப்படி பயப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பாவத்தின் மீது இவருக்கு என்ன பயம் இருக்க வேண்டும்? இந்த பாவத்திலே தான் சிக்கிக் கொள்வோமா என்பதை எப்படி பயப்பட வேண்டும் என்றால், நெருப்பில் போடப்படுவதை பார்த்து பயப்படுவது போன்று இவருடைய பயம் இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை பாருங்கள். ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே விசாரிக்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஈமானுடைய அடையாளம் என்ன, ஈமானுடைய அடையாளம் என்ன? சஹாபாக்களுடைய கேள்விகளை பார்த்தால் இப்படித்தான் இருக்கும். யார சூழலா, ஈமானை நான் எப்படி அதிகப்படுத்திக் கொள்வது, நான் சொர்க்கத்திற்கு எப்படி செல்வது, அல்லாஹுடைய கோபத்தை விட்டு நான் என்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். அந்த சஹாபி கேட்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரே, ஈமானுடைய அடையாளம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா சர்ரத்க ஹசனதுக வசாஅத்க சையஅதுக ஃபஅந்த முஃமின். உன்னுடைய நன்மை, நீ செய்யக்கூடிய நன்மை உனக்கு மகிழ்ச்சியை தந்தால், நீ செய்த ஒரு பாவம் உனக்கு கவலையை கொடுத்தால், நீ இறை நம்பிக்கையாளர், நீ முஃமின் என்பதாக விளங்கிக்கொள். அல்லாஹு அக்பர். அப்ப நன்மை செய்யும் பொழுது மனதிலே மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஏதாவது தவறுதலாக பாவம் செய்துவிட்டால் உள்ளத்திலே பயம் ஏற்பட வேண்டும், உறுத்தல் ஏற்பட வேண்டும். யாருக்கு பாவங்கள் செய்யும் போது இந்த பயம் இல்லையோ, இந்த உறுத்தல் இல்லையோ, அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களது ஈமான் இறந்து விட்டது, செத்துவிட்டது என்பதாக பொருள். கல்லா பல்ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய பாவங்கள், அவர்கள் செய்த குற்றங்கள் அவர்களது உள்ளங்களின் மீது துருவாக ஏறிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாவம் செய்யும் போது மனிதனுடைய உள்ளத்திலே கருப்பு புள்ளி வைக்கப்படுகிறது. தௌபா செய்தால் அந்த கருப்பு புள்ளி கழுகப்படுகிறது, இல்லை என்றால் அந்த கருப்பு புள்ளி மிகைத்து இறுதியாக உள்ளம் முழுவதுமாக கருப்பாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஃமின், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர் ஏதாவது ஒரு பாவத்திலே சிக்கிவிட்டால் அல்லாஹுவை எப்படி பயப்படுவார் என்றால், ஒரு காட்டு பாதையிலே நடந்து செல்லும் பொழுது மலைகளுக்கு கீழே ஒரு பெரிய பாறை அவரது தலையை நோக்கி விழக்கூடிய விழுவதற்கு நெருக்கமாக இருந்தால் எப்படி பயப்படுவாரோ அப்படி பயப்படுவார். பாவம் செய்துவிட்டால் யார்? முஃமின். யாருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையோ அல்லது ஈமான் பலவீனம் அடைந்து விட்டதோ ஈமான் செத்துவிட்டதோ அவர் எப்படி, அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால் பாவம் செய்தால் ஒரு ஈ அவருடைய நாக்கின் அவருடைய மூக்கின் நுனியிலே உட்கார்ந்து எழுந்து சென்றால், மூக்கின் நுனியிலே உட்கார்ந்து பறந்து சென்று விட்டால் அதனுடைய உணர்வு எப்படி இருக்கும் ஒருவருக்கு? அந்த அளவிற்குத்தான் முனாஃபிக்குடைய உணர்வு இருக்கும். பாவம் செய்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இபாதத்தை நாம் நிறைவேற்றுவதாக இருந்தால் இந்த அன்புடைய இந்த நிலைமைக்கு வர வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பு உயர்வாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த உலகத்துடன் நாம் நம்மை சம்பந்தப்படுத்தும் பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் விருப்பமானது மட்டும் நமக்கு விருப்பமாக இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எது விருப்பம் இல்லையோ அவற்றை விட்டு நாம் நம்மை தூரமாக்கி கொள்ள வேண்டும். அவற்றை பார்த்து பயப்பட வேண்டும். இப்ப அல்லாஹுவின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு உண்மையான அன்பு என்பதற்கு இரண்டு அடையாளங்களை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு உண்மையான அன்பா இல்லையா என்பதற்கு இரண்டு அடையாளங்கள். ஒரு அடையாளம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம், சூரா ஆல இம்ரான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புபுக்கும்ல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனுபக்கும். இந்த வசனம் யாரெல்லாம் அல்லாஹுவின் மீது அன்பு இருக்கின்றது என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உரைகல்லாக அல்லாஹ் கொடுத்து விட்டான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹுவின் மீது அன்பு இருக்கின்றது என்று நீங்கள் கூறினால் ஃபத்தபிஊனி, இந்த நபி முஹம்மதை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால்தான் அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைப்பான், உங்களது பாவங்களை மன்னிப்பான். அப்ப நம்முடைய அன்பு உண்மையான அன்பு என்றால், அல்லாஹுவின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு உண்மையான அன்பு என்றால் நம்முடைய வாழ்க்கை எதை பிரதிபலிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும். தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு, அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பதாக சொல்லிக்கொண்டு, யாருடைய வாழ்க்கை, சொல், செயல், குணங்கள், பண்புகள், அவருடைய தொழில் துறை, அவருடைய வாழ்க்கையினுடைய முழு அம்சங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக இல்லையோ அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஈமானிலே அவர் குறைவுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய தீனுக்காக தன்னை அர்ப்பணம் செய்பவராக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தீனுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தன்னையும், தனக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அவற்றை அனைத்தையும் துச்சமாக மதித்து அல்லாஹ்விற்கு தியாகம் செய்வதை அவர் பெருமையாக கருத வேண்டும். இல்லை, இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு தியாகம் செய்வது, தனக்கு அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு திரும்ப கொடுப்பதை அவர் கஷ்டமாக நினைத்தால், அது அவருக்கு விருப்பமாக இல்லை என்றால், அதிலே அவர் நெருக்கடியை உணர்ந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தண்டனையை எச்சரிக்கை செய்து சொல்கிறான், இவர்கள் எல்லாம் பாவிகள், இவர்களுக்கு நேர்வழி என்பதே கிடையாது என்று. சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்கிறான் 9வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம், குல் இன் கான ஆபாஉகும் வஅப்னாஉகும் வஇஹ்வானுகும் வஅஸ்வாஜுகும் வஅஷீரதுகும் வஅம்வாலுன் இக்தரஃப்துமூஹா وَتِجَارَةٌ تَخْشَوْنَ كَسَادَهَا وَمَسَاكِنُ تَرْضَوْنَهَا أَحَبَّ إِلَيْكُمْ مِنَ اللَّهِ وَرَسُولِهِ وَجِهَادٍ فِي سَبِيلِهِ فَتَرَبَّصُوا حَتَّى يَأْتِيَ اللَّهُ بِأَمْرِهِ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الْفَاسِقِينَ. அன்பு சகோதரர்களே, இந்த வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான் தெரியுமா? அல்லாஹு அக்பர். எந்த சஹாபாக்கள் தங்களது உயிரையும் தங்களது குடும்பத்தையும் அல்லாஹ்விற்காக இழந்தார்களோ துறந்தார்களோ அவர்களை முன்னிறுத்தி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எல்லாம் என்ன என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய நெருக்கமான உறவினர்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருள்கள், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், நீங்கள் அழகாக கட்டி தங்குவதற்காக வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள், இந்த எட்டு விஷயங்கள் உங்களுக்கு அல்லாஹுவை விட, அவனுடைய தூதரை விட, அவனுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் கட்டளையை. என்ன அல்லாஹுவின் கட்டளையை? அல்லாஹுடைய வேதனையை, அல்லாஹுடைய தண்டனையை எதிர்பார்த்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பாவிகளுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான். அன்பு சகோதரர்களே, நம்முடைய ஈமானுக்குள்ள அடையாளங்களாக, நம்முடைய அன்பிற்குள்ள அடையாளங்களாக அல்லாஹ் சொல்கிறான். ஜிஹாத் என்றால் என்ன? வாளை எடுத்துக்கொண்டு எதிரிகளுக்கு மத்தியிலே சென்று போர் புரிவது மட்டும் ஜிஹாத் அல்ல. ஜிஹாத் என்ற வார்த்தை ஒரு விசாலமான வார்த்தை. ஜிஹாத் என்ற வார்த்தை இருக்கின்றது, ஒரு விசாலமான வார்த்தை. அடியான் தனக்கு தனது இறைவன் கொடுத்ததை அல்லாஹுவிற்காக, அந்த ரப்புக்காக செலவழிப்பது எல்லாம் ஜிஹாத். அது எப்படியெல்லாம் காலத்தின் சூழ்நிலை தேவை ஏற்கின்றதோ அதற்கு ஏற்ப ஒரு அடியான் தனக்கு அல்லாஹ் கொடுத்ததை, கல்வி திறனையோ அறிவையோ, தனது சொத்தையோ, தனது சுகத்தையோ, தன்னுடைய நேரங்களையோ, எதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு கொடுத்திருக்கிறானோ, எந்த ஒன்று தன்னால் அல்லாஹ்விற்கு கொடுக்க முடியுமோ அவை அனைத்தையும் அல்லாஹ்விற்காக செலவு செய்வது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அன்பிற்கு இரண்டு அடையாளங்களை சொல்கிறான். ஒன்று என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பிரதிபலிக்க வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹுடைய மார்க்கம் என்று ஒன்று வந்துவிட்டால் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் எல்லாம் பின்னாடி சென்று விட வேண்டும், அல்லாஹுடைய தீன் முன்னாடி வந்துவிட வேண்டும். எப்படி? அல்லாஹுடைய தீன் முன்னாடி வந்து விட வேண்டும், நம்முடைய அனைத்து இந்த குடும்ப உறவுகள், நம்முடைய இந்த உலகம் எல்லாம் பின்னாடி சென்று விட வேண்டும். இல்லை, யாராவது ஒருவர் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தியாகங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒன்றை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது, இவற்றுக்காக வேண்டி அல்லாஹுடைய மார்க்கத்தை அவர் தள்ளிவிடுகின்றாரோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தனது ஈமானை இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி விடுவார். சரி, அடுத்து இபாதத்தினுடைய ஒரு பகுதி மஹப்பத், அல்லாஹுடைய அன்பை கொண்டு கலந்திருக்க வேண்டும் என்று சொன்னோம். அவ்வாறு இந்த இபாதத்தினுடைய மற்றொரு பகுதி என்னவென்றால், அல்லாஹுடைய பயம் கலந்திருக்க வேண்டும். எப்படி? அல்லாஹுடைய பயம் கலந்திருக்க வேண்டும். ஏன் நாம் அல்லாஹுவை பயப்பட வேண்டும்? அன்பு சகோதரர்களே, எப்படி அல்லாஹுவின் மீது நாம் அன்பு வைப்பது வணக்கமோ, அவ்வாறே அல்லாஹுவை பயந்து கொள்வதும் வணக்கம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், மக்களை நீங்கள் பயப்படாதீர்கள். ஃபல தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். மக்களை நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் முஃமின்களாக இருந்தால், என்னை நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் என்னை மட்டுமே பயப்படுங்கள். அப்ப ஒரு மூமினுடைய உள்ளத்திலே, அல்லாஹுடைய அடியானுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பயம் மட்டுமே மிகைத்திருக்க வேண்டும், நடுங்க வேண்டும் அவனுடைய உள்ளம் அல்லாஹுடைய அச்சத்தால். பாருங்கள், இந்த ஈமான் இருக்கின்றதே சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்தின் நிலைமையை மாற்றுவதுதான். ரொம்ப பேர் சொல்லுவாங்க இந்த ஈமானை படிக்கிறதுக்கு ஒரு பெரிய காலம் தேவை என்பதாக. இல்லை சகோதரர்களே, நம்முடைய வாயால் மொழியக்கூடிய அந்த களிமா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய உள்ளத்தில் உள்ள அந்த கொள்கையின் உறுதியை தவறிலிருந்து நேரிய வழியின் பக்கம் மாற்றுவது, இதுதான். ஒரு முறை மாற்றிவிட்டால் போதுமானது. அந்த ஒரு முறை எப்படி மாற்ற வேண்டும்? அடுத்து தவறின் பக்கம் மாறாத அளவிற்கு மாற்ற வேண்டும். அந்த உறுதி, கொள்கையின் மீது உள்ள உறுதி. யோசித்து பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்கள் உங்களுக்கு தெரிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிகைப்பதற்காக, சூனியத்தால் வெல்வதற்காக சூனியக்காரர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த சூனியக்காரர்களுடைய நிலைமை என்ன? ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு வரை அல்லாஹுவை தெரியாதவர்கள், மறுமையை தெரியாதவர்கள், நபியை தெரியாதவர்கள், மூசா என்றால் யார் என்று தெரியாதவர்கள், இவர்கள் நபி மூசாவிற்கு முன்பதாக நின்று கொண்டு போட்டி போடுகிறார்கள். உங்களை மிகைத்து ஃபிரவுனிடத்திலே நாங்கள் மந்திரிகளாக, செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அங்கு வருகின்றார்கள். அடுத்து உண்மை அங்கு தெளிவாகிறது. கேட்கிறார்கள், நாங்கள் போடவா அல்லது நீங்கள் போடுகிறீர்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய கயிறுகளை போடுங்கள், எதை வேண்டுமானாலும். அவர்கள் கயிறுகளை போடுகிறார்கள், பாம்புகளாக காட்சியளிக்கிறது. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கைத்தடியை போட்டபோது அது அனைத்து பாம்புகளையும் விழுங்கி விடுகிறது. ஃபைதாஹிய தல்கஃபு மா யஃபிகூன், அவர்கள் செய்த அந்த பொய்யான மேஜிக்குகளை எல்லாம், அந்த பொய்யான அந்த கண்கட்டிகளை எல்லாம், அந்த அந்த வித்தைகளை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பாம்பு, அந்த மிகப்பெரிய பாம்பு விழுங்கி விட்டது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த நேரத்தை பாருங்கள், அந்த உள்ளத்தினுடைய அந்த திருப்பத்தை பாருங்கள். ஃபவுல்கிய ஸஹரது சாஜிதீன் قالوا آمنا برب العالمين رب موسى وهارون. சூனியக்காரர்கள் சஜிதாவிலே விழுந்து விடுகிறார்கள். நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ்வின் மீது. அவன் யார்? மூசா ஹாரூனின் இறைவனின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எங்க போய் பெய்மானை படித்தார்கள்? எத்தனை வருடம் படித்தார்கள்? ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்தார்கள், உள்ளத்தில் இறங்கிவிட்டது. இது உண்மையாகத்தான் இருக்கும் என்பதாக முடிவு செய்தார்கள். அல்லாஹ்விற்கு முன்பதாக சரணடைந்து விட்டார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா ஒரு மூமினுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். மூமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? உண்மை என்று தெரிந்தால் அதற்காக தன்னை மாய்த்துக் கொள்ள வேண்டும், அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், அதற்காக எதையும் இழக்க தயாராக வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் மாறினார்கள். குஃப்ரிலும் ஷிர்கிலும் வழிகேட்டிலும் இருந்தவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு முழுமையாக மாறினார்கள். அவர்களை மாற்றியது நீண்ட பயான்களோ, மிகப்பெரிய பிரச்சாரங்களோ, மிகப்பெரிய நூல்களோ கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை அவர்களை வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம், தான் தோன்றித்தனமான வாழ்க்கையிலிருந்து ஒழுக்கமிக்க ஒரு வாழ்க்கையின் பக்கம், குறிக்கோளற்ற ஒரு வாழ்க்கையிலிருந்து குறிக்கோள் நிறைந்த ஒரு வாழ்க்கையின் பக்கம் மாற்றியது. எப்படிப்பட்ட துணிவு பிறக்கின்றது பாருங்கள். இந்த கலிமா ஒரு மனிதனுக்கு, இந்த கலிமா ஒரு மனிதனுக்கு எல்லா ஒழுக்கங்களையும் பண்புகளையும் உயர்வுகளையும் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அவனுடைய உள்ளத்திலே துணிவை தருகிறது, உறுதியை தருகிறது. அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது என்ற மனப்பான்மையை உண்டாக்குகிறது. சொன்னார்கள் இந்த கலிமாவை. ஃபிரௌன் பொங்கி எழுகிறான், ஃபிரௌனுடைய கோபம் உச்சத்தை அடைகிறது. சொல்லுகிறான், அமன்தும் லஹு கப்ல அன் ஆதன லக்கும், நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்பதாக நீங்கள் இந்த மூசாவை நம்பிக்கை கொண்டீர்களா? என்ன செய்வேன் தெரியுமா? வலவு சல்லிபன்னக்கும் ஃபி உஜ்ஜுதுஇ நஹல் வலவு கத்தன ஐதியக்கும் வஅர்ஜுலக்கும் மின் கிலாஃப், உங்களுடைய கைகள் கால்களை மார்கை மார்கால் வெட்டி கழுகு மரத்திலே ஏற்றுவேன். ஃபிரௌன் கர்ஜிக்கின்றான். அப்பாவிகள் கூலிக்காக வந்தவர்கள். அன்பு சகோதரர், எப்படிப்பட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, ஒரு மூமினின் ஈமானை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஈமான் தான் உண்மையான ஈமான். அந்த ஈமானை தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அப்போது அந்த சூனியக்காரர், கொஞ்ச நேரத்திற்கு முன்பு வரை சூனியக்காரர்களாக இருந்தவர்கள் இப்போது மூமின்களாக மாறியவர்கள். நீண்ட நாள் அல்ல, 40 வருடங்கள் அல்ல, பல வருடங்கள் அல்ல, பல மணி நேரங்கள் அல்ல, ஒரு சில வினாடிகள் சத்தியத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க எப்படி துணிகிறார்கள் பாருங்கள். உன்னால் என்ன செய்ய முடியும்? நீ எங்களுக்கு எதை செய்துவிட முடியும்? இந்த உலக வாழ்க்கையை தானே நீ அழிக்க முடியும். அழித்துக்கொள் இந்த உலக வாழ்க்கையை. ஒரு உயிர், அந்த ஒரு உயிரை அல்லாஹ்விற்காக கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஈமான் சொல்லுகிறது, அதைத்தான் இந்த நம்பிக்கை சொல்லுகிறது. அந்த உயிரை அல்லாஹ்விற்காக கொடுங்கள். மாய்த்துக் கொள்வது மட்டுமல்ல, அல்லாஹ்விற்காக, அவனுடைய தீனுக்காக வாழுங்கள். அவனது தீனை உங்களது வாழ்க்கையிலே நோக்கமாக கொள்ளுங்கள், வழிமுறைகளாக கொள்ளுங்கள். மரணம் ஒன்று இருந்தால் அந்த மரணத்தையும் அல்லாஹ்விற்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் சொல்கிறார்கள். உன்னால் என்ன செய்ய முடியும்? செய்துகொள் எதை வேண்டுமானாலும். இன்னமா தக்வி ஹாதிஹில் ஹயாத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை தான் நீ அழிக்க முடியும், எங்களது மறுமையை அழிக்க முடியாது, எங்களது சொர்க்கத்தை அழிக்க முடியாது, அல்லாஹ்வின் அன்பை நீ எங்களை விட்டும் பிரிக்க முடியாது. நாங்கள் ஆசைப்படுகிறோம், பாருங்கள் சகோதரர்கள், ஈமானுடைய அந்த ருசியை பாருங்கள், நாங்கள் ஆசைப்படுகிறோம், நீ கொடுக்கக்கூடிய இந்த துன்பத்தை சகித்துக் கொள்கிறோம். எதற்காக தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு உண்மையான நபிக்கு எதிராக, இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான நபிக்கு எதிராக, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த அடியாருக்கு எதிராக சூனியம் செய்வதற்கு எங்களை நீ நிர்பந்தித்தாயே, எங்களை நீ நிர்பந்தத்தில் ஆளாக்கினாயே, அந்த நிர்பந்தத்தை அல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் எங்களின் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம், உன்னால் முடிந்த தண்டனைகளை செய்து கொள் என்பதாக சொல்கின்றனர். அவ்வாறு அந்த ஃபிரௌன் அனைவரையும் மாறுகாய் மாறுகால் வெட்டி அவர்களை கழுமரத்தில் ஏற்று தொங்க விடுகின்றான். ஆனால் அவர்கள் இந்த ஈமானை விடவில்லை. சுத்தி பாருங்கள் சகோதரர்களே, இதுதான் இந்த உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். பயம், யாருடைய பயம்? அல்லாஹ்வுடைய பயம் மிகுத்திருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய தண்டனையின் பயம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியின் மீது உண்டான பயம் இல்லையோ, அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்கள், நஷ்டவாளிகள், துன்யாவையும் இழந்தவர்கள், மறுமையையும் இழந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே காற்று சற்று அதிகமாக வீசிவிட்டால் தொழுகையின் பக்கம் விரைந்து விடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த காற்றில் உள்ள நன்மையை கேட்கிறேன், இது அனுப்பப்பட்டது நன்மையை கேட்கிறேன், இதில் உள்ள தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், இது அனுப்பப்பட்டதில் உள்ள தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக. அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து ஒரு மூமின் எப்போதும் பயத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை பயப்படாமல் யார் இருப்பார்கள்? யார் நஷ்டவாளிகளோ அவர்கள்தான் பயப்படாமல் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை எப்போதும் வரலாம், எப்படியும் வரலாம், அதற்கு ஒரு அளவுகோல் அல்ல, அதற்கு ஒரு வழிமுறை அல்ல. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ்வுடைய ராணுவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குல் ஹுவல் காதிர் அலா யபஅஸ அலைக்கும் அதாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸக்கும் ஷியா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களது இறைவன் ஆற்றல் உள்ளவன், உங்களுக்கு வேதனையை மேலிருந்து உருவாக்குவதற்கு அல்லது கீழிருந்தும் உருவாக்குவதற்கு அல்லது உங்களை பல கோஷ்டிகளாக பிரித்து உங்களின் ஒரு கோஷ்டியின் மூலமாக இன்னொரு கோஷ்டியை அடிப்பதற்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தண்டனை அவ்வளவு பயங்கரமானது. அல்லாஹ் கேட்கிறான், அஃ அமினஹுல் குரோ ஐயத்தியஹும் பஸ்னா பயாதன் வஹும் நாயிமூன், இரவிலே இந்த மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை வராது என்று இவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா? அஃ அமினஹுல் குரோ ஐயத்தியஹும் அதாபுனா துஹம் வஹும் யலஅபூன், இந்த ஊர் மக்கள் பகலிலே விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வேதனை வராது என்று நிம்மதியாக இருக்கிறார்களா? அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் வேதனை செய்வான். அஃப அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா அன் யக்ஸிப பிக்கும்ல் அர்த ஃபைதா ஹிய தமூர், வானத்தில் உள்ள இறைவனை நீங்கள் பயமற்றிருக்கிறீர்களா? இந்த பூமியிலிருந்து அவன் உங்களை ஈர்த்து கொள்வான், அல்லது வானத்திலிருந்து மழைகளை இறக்கி உங்களை அழித்து விடுவான். அன்பு சகோதரர்களே, நம்முடைய வணக்க வழிபாடுகள், ஒரு மூமினுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய அச்சத்துடனே கலந்திருக்க வேண்டும், அல்லாஹுடைய பயத்துடனே கலந்திருக்க வேண்டும். எந்த அளவிற்கு அல்லாஹுவை பற்றி நமக்கு தெரியுமோ, அவனது தன்மையை பற்றி தெரியுமோ, அந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்திலே பயம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் பயம் வரவில்லை, நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் அச்சம் வரவில்லை என்றால் என்ன பொருள்? அல்லாஹுவை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, மறுமையை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் தஅலமூன மா அஅலம் லவ் தஅலமூன மா அஅலம் லதஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கதீரா, எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள். சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னி அஅலமுக்கும் பில்லாஹ் வஅஷத்துக்கும் லஹு ஹஷ்யா, உங்களில் நான் அதிகமாக அல்லாஹ்வை அறிந்தவன், உங்களில் நான் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன். எந்த அளவிற்கு அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவு நமக்கு இருக்குமோ, அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மீது நமக்கு பயம் வரும். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் அச்சம் வரவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வை அறியாதவர்கள் என்பதாகத்தான் பொருள். அன்பு சகோதரர்களே, நம்முடைய இபாதத் இருக்கின்றதே மூன்று விஷயங்களை கொண்டிருக்க வேண்டும். இந்த மூன்றாவது விஷயம் என்ன என்பதை பற்றி நாளை பார்ப்போம். இந்த முந்தைய இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று, அல்லாஹுவின் மீது முழுமையான மஹப்பத் இருக்க வேண்டும். அதனுடைய அடிப்படைகளுடனே, அதனுடைய அடையாளங்களுடனே, இரண்டாவது அல்லாஹுவின் மீது முழுமையாக